அதிகாரம் 4. தெய்வீக மீறுதல்கள். கடந்த அதிகாரத்தின் முடிவில் முழு நிறைவற்ற ஜீவராசிகளுக்கு கொடுக்கப்படும் சுதந்திரம் கொடூரமான விளைவுகளை பிறப்பிக்கும் என குறிப்பிட்டேன். வேதாகமத்தின் முதல் சில அதிகாரங்களில் காணப்படும் சில நிகழ்வுகள் மேலே கூறிய கருத்தை உறுதிப்படுத்தும். தேவன் தன் அதிகாரத்தை பரலோகத்திலுள்ள ஆவிகளுடன் மற்றும் பூமியிலுள்ள மனிதர்களுடனும் பகிர்ந்து கொள்ள தீர்மானித்தார். தேவன் தனது சாயலில் மனிதனை உருவாக்கினார். தேவன் நமது சாயலில் மனிதனை உருவாக்குவோம் என்பதின் பொருள் அதுவே. ஆவிக்குரிய ஜீவராசிகளும் மனிதர்களும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அவரது அதிகாரத்தின் பங்காளிகள், தேவனை பிரதிபலிக்கும் அவரின் உடன் ஆளுநர்கள். தேவன் அவர்களை தனது சாயலில் படைத்து தன் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டதற்கு இரண்டு பரிமாணங்கள் உண்டு. ஒரு புறம் அது ஒரு உன்னதமான தீர்மானம். தேவனைப் போல் இருப்பதின் முதல் பரிமாணம் சுதந்திரம். சுதந்திரம் இல்லாமல் மனிதர்கள் தேவனைப் போல் இருப்பது சாத்தியமற்றது. சுதந்திரம் இல்லாமல் அன்பு, தியாகம் போன்றவை இல்லை. சுதந்திரம் இல்லாமல் அன்பு செலுத்தும்படி தீர்மானம் எடுக்க முடியாது. சுய சித்தம் இல்லாமல் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக மாத்திரம் படைக்கப்பட்டிருந்தால் இயந்திரங்களைப் போல் இருந்திருப்போம். ஸ்டார் வார்ஸ் என்ற திரைப்பட வரிசையில் ஒரு படத்தை நான் நினைவு கூறுகின்றேன். தி ரிட்டர்ன் ஆஃப் தி ஜெடி. அதில் வரும் ஆவியாகிய ஒபிவான் கெனோபி என்ற கதாபாத்திரம் தன் தகப்பனாகிய லூகாவை பார்த்து டார்த் வடர் என்ற கதாபாத்திரத்தை குறித்து கூறுவது, அவன் ஒரு மனிதன் அல்ல, ஒரு இயந்திரம். இருப்பினும் அக்கதையின் முடிவில் அது உண்மையல்ல என நாம் கண்டறியலாம். டார்த் வடேர் தன் உயிரை விலையாக கொடுத்து ராஜாவாகிய லூகாவை காப்பாற்றுவான். அவன் ஒரு சாதாரண இயந்திரமாக அக்கதையில் தோன்றவில்லை. தனது இதயத்திலிருந்து தன் சுய சித்தத்துடன் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒருவனாக இடம்பெறுகின்றான். சுயமாய் சிந்தித்து தீர்மானம் எடுக்க முடியாத பட்சத்தில் மனிதன் ஒரு இயந்திரத்தைப் போல் இயங்குவான். எனவே தேவன் மனிதனை முழு சுதந்திரமுடையவனாய் அவரது சாயலில் சிருஷ்டித்தார். ஆனால் தேவன் மனிதர்களை அவ்வாறு உருவாக்கியதில் ஒரு ஆபத்தான பரிமாணமும் உண்டு. புத்தியுள்ள ஜீவராசிகளுக்கு சுதந்திரத்தை அளித்தால் அவர்கள் தவறான தீர்மானங்கள் எடுக்கக்கூடும். அவர்களது சித்தத்தை கீழ்ப்படியாமைக்கும் பயன்படுத்த முடியும். தேவன் ஒருவரே பரிபூரணமானவராதலால் அவரை தவிர பிற ஜீவராசிகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டால் அது தவறாக பயன்படுத்தப்படுவது இயல்பானதே. அதுவே ஏதேனில் தவறு நடப்பதற்கு காரணம். ஏதேனில் பாவம். ஏதேன் எப்படிப்பட்ட இடமாக இருந்தது என சிந்திப்போம். ஆதாமும் ஏவாளும் அங்கே தனியாக வசிக்கவில்லை. தேவனும் அவரது தெய்வீக குடும்பமும் ஆதாம் ஏவாளுடன் ஏதேனில் வசித்தனர். ஏதேன் என்பது மனிதர்களும் தேவர்களும் ஒன்றிணைந்து பூமியை ஆளும் தலைமை அலுவலகமாக செயல்பட்டது. ஏதேனின் வாழ்வை பூமி முழுவதும் பரவ செய்யும் அலுவலகம் அது. ஆனால் அங்கு தேவனுடைய ஆலோசனை சங்கத்தினை சேர்ந்த ஒரு நபர் மட்டும் மகிழ்ச்சியாக காணப்படவில்லை. ஆதியாகமம் 1 கூறப்பட்டது போல் 3 அதிகாரத்திலும் ஏதேனில் பிற தெய்வீக ஜீவராசிகளும் வசித்தது உறுதியாகின்றது. மனிதன் நம்மில் ஒருவரை போல் நன்மை தீமை அறியத்தக்கவனானான் என்று தேவன் கூறியது நமது சாயலில் என்று ஆதியாகமம் 1:26 தேவன் கூறிய வார்த்தைகளுக்கு இணையானது. ஆதியாகமம் 3 தோன்றும் சர்பம் ஒரு சாதாரண பாம்பல்ல, அது விலங்கல்ல. அதனை ஒரு மிருக காட்சி சாலையில் அடைப்பது போல் ஒரு கண்ணாடி கூட்டில் அடைத்து வைக்க முடியாது. அவன் ஒரு தெய்வீக ஜீவராசி. வெளிப்படுத்தல் 12:9 அவனை பிசாசு, சாத்தான் என்று அடையாளம் காண்பிக்கின்றது. ஒரு சில கிறிஸ்தவர்கள் வெளிப்படுத்தல் 12:7-12 வசனங்களை மையமாக கொண்டு தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்னர் தூதர்கள் மத்தியில் ஒரு மீறுதல் காணப்பட்டது என கருதுகின்றனர். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேளும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்ற சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 12:7-9. ஆனால் பரலோகத்தில் நடக்கும் இந்த யுத்தம் மேசியாவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டது. வெளிப்படுத்தல் 12:4-5:10 வசனங்கள். அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்தது. அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பச்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்து செல்லப்பட்டது. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். வெளிப்படுத்தல் 12 ஆதியில் சிருஷ்டிப்பு நடந்தவுடன் தெய்வீக ஆவிகள் மத்தியில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது என்று கூறாமல், மாறாக மேசியா உலகில் பிறந்த சமயத்தில் ஏற்பட்ட தெய்வீக யுத்தத்தினை குறிக்கின்றது. ஏதெனில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு முன் தனது சாயலில் படைக்கப்பட்டவர்கள் தனக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணினார்கள் என்று தேவன் வேதத்தில் எங்கும் குறிப்பிடவில்லை. ஆதியாகமம் 3 சூழ்நிலை தலைகீழாக மாறியது. அதுவே முதல் முறை தேவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்களின் வீழ்ச்சியை சித்தரிக்கின்றது. சர்ப்பத்தின் குற்றம் என்னவென்றால், அவன் தேவனுடைய அதிகாரத்தை நிராகரித்தான். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தவுடன் அவர்களை தேவனுடைய குடும்பத்தில் நிர்வாகிகளாக இணைத்துக் கொண்டார். அவர்கள் பிள்ளைகள் பெற்று ஏதேனின் வாழ்வை பூமி முழுவதும் நிரப்பக்கூடிய திறனுடையவர்களாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் சத்துருவோ அதனை விரும்பவில்லை. அவன் தேவனுடைய ஸ்தானத்தில் தன்னை அமர்த்தி கொண்டான். அவன் தனக்கு தானே கூறியது, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களிலுள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். ஏசாயா 14:13. அவன் தன்னை தேவனுக்கு நிகராக கருதியவனாக மூர்க்கத்துடன் புறப்பட்டான். தனது வஞ்சனையினால் ஆதாமியும் ஏவாளையும் பாவம் செய்ய தூண்டினபடியால் அவன் தேவனுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டான். எசேக்கியேல் 28:14-16. பூமியிலிருந்து அகற்றப்பட்டவன் அவன் தரையிலே விழ தள்ளப்பட்டான். ஏசாயா 14:12. மரணம் ஆண்டுகோளும் நித்திய வாழ்வற்ற இடத்தில் தள்ளப்பட்டான். ஜீவனின் தேவனாய் இருக்க வேண்டியவன் மரணத்தின் தேவனாக மாறினான். அவன் மனித குலம் அனைத்தையும் தன் பக்கம் ஈர்த்தபடியால் மனிதர்கள் சாவாமை இழந்தனர். மீண்டும் சாவாமையை அடைவதற்கு மனித குலம் மீட்கப்பட வேண்டும். மனிதனின் வீழ்ச்சி பல சாபங்களை கொண்டு வந்தது. சர்ப்பத்தை தேவன் சபித்தபோது அதில் தீர்க்க தரிசனம் இடம்பெற்றது. ஏவாளின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் பகை உண்டாகும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆதியாகமம் 3:14-15. ஏவாளின் வித்து யார்? மனித குலம். சர்ப்பத்தின் வித்து யார்? அது ஒரு பொதுவான பதம். தேவனை எதிர்க்கும் அனைவருமே பிசாசின் பிள்ளைகள். அப்போஸ்தலனாகிய யோவான் அதனை குறித்து சில உதாரணங்கள் கொடுக்கின்றார். அவ்வித்து இயேசுவை எதிர்த்த யூத தலைவர்கள், இயேசு தன் ஊழியத்தை எதிர்த்த யூத மத தலைவர்களை பார்த்து சொன்னது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். மேலும் தன்னை காட்டி கொடுத்த யூதாசை அவர் பிசாசு என்று அழைத்தார். எனவே தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் சர்ப்பத்தின் வித்துக்களே. தீய வித்து. மனிதனுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து பூமியில் பிரச்சனைகள் அதிகரிக்க தாமதமாகவில்லை. ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் கொலைகாரர்களாய் மாறினர். காயின் ஆபேலை கொன்றான். அது அவன் பொல்லாங்கானவனால் உண்டானவன் என்பதை உறுதிப்படுத்தியது. மனித குலம் பூமியில் பெருகிய போது தீமையும் பெருகியது. ஆதியாகமம் 6:5. ஆதியாகமம் 6 மீண்டும் ஒரு அசாதாரணமான மீறுதல் நடைபெற்றது. அதனை குறித்து நாம் ஞாயிறு ஆராதனைகளில் அதிகம் கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதன் விளைவாக தீமை பூமியில் பெருகியது. இம்முறை நடைபெற்ற மீறுதலின் நிமித்தம் தீமை மனுக்குலத்தை முற்றிலும் சீர்கெடுத்தது. ஆதியாகமம் 6:1-5 தேவகுமாரனுக்கு பிறந்த மனுபுத்திரர்கள் அசாதாரணமான ராட்சசர்களாய் இருந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். அங்கு என்ன நடந்தது என்பதனை குறித்து ஆதியாகமம் முழுமையாக குறிப்பிடவில்லை. ஆனால் அது சம்பந்தப்பட்ட உண்மைகள் வேதத்தின் பல இடங்களிலும் யூத பாரம்பரியத்திலும் எழுதப்பட்டுள்ளது. அதனை நன்றாய் அறிந்த புதிய ஏற்பாட்டின் ஆக்கியோன்களும் தங்கள் எழுத்துக்களில் அதனை பதிவு செய்தனர். உதாரணமாக பேதுருவும் யூதாவும் பெரு வெள்ளத்திற்கு முன் பாவம் செய்த தூதர்களை குறித்து எழுதுகின்றனர். 2 பேதுரு 2:4-6, யூதா 5-6. அவர்கள் குறிப்பிடும் சில தகவல்கள் யூதர்களுடைய பாரம்பரிய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. பேதுருவும் யூதாவும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த தேவகுமாரர்கள், பாதாளத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர், அதாவது இறுதி நியாயத்தீர்ப்புக்கென்று கட்டப்பட்டுள்ளனர் என அவர்களை குறித்து எழுதியுள்ளார். தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் நாளில் அவர்களுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்படும். பேதுருவும் யூதாவும் முதலாம் ஏனோக்கு என்ற யூத புஸ்தகத்திலிருந்து அச்செய்தியை அறிந்தனர். அது தேவ ஆவியானவரால் அருளப்படாத ஒரு புத்தகமாயினும் அது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் ஆதி திருச்சபை நாட்களிலும் மிகவும் பிரபலமானது. அதில் கூறப்பட்ட சில உண்மைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேதுருவும் யூதாவும் கருதினபடியினால் அதனை தங்கள் எழுத்துக்களில் பதிவு செய்தனர். ஆதியாகமம் 6 நடைபெற்ற அசாதாரணமான மீறுதலை குறித்து யூதர்களுடைய பாரம்பரியத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகளை சேர்ந்து பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதை யூதர்களுடைய எழுத்துக்களில் தேவகுமாரர் மனிதர்களுக்கு தெய்வீக அறிவளித்து உதவ வேண்டுமென முற்பட்டு வழிவிலகினர் அல்லது அவர்கள் தேவனைப் போலவே தங்கள் சாயலில் ஜீவராசிகளை உருவாக்க முற்பட்டனர் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பிசாசுகள் எவ்வாறு தோன்றின என்பதனை குறித்து யூத பாரம்பரிய புஸ்தங்களில் விளக்கப்பட்டுள்ளது. பிசாசுகள் என்பவை வெள்ளத்திற்கு முன் வாழ்ந்த தேவகுமாரர்களும் மனுஷகுமார்த்திகளுக்கும் உண்டான ராட்சசர்களின் ஆவிகள் என யூத பாரம்பரியம் நம்புகின்றது. அவைகள் பூமி முழுவதும் சுற்றி மனிதர்களை ஆட்கொண்டு மீண்டும் சரீரம் பெற சுற்றித் திரிகின்றன. ஆதியாமத்திற்கு பின்வரும் வேத புஸ்தகங்களில் ராட்சசர்களின் வம்சத்தில் தோன்றியவர்கள் ஏமியர் மற்றும் ராட்சசர் என்று அழைக்கப்பட்டுள்ளனர். எண்ணாகமம் 13:32-33 வசனங்கள், உபாகமம் 2:10-11 வசனங்கள். சர்பம் தள்ளப்பட்ட பாதாளத்தில் பூமியின் அதிபதிகளாகிய ராட்சசர்கள் வேதத்தில் மீண்டும் தோற்றம் அளிக்கின்றனர். ஏசாயா 14:9-11 வசனங்கள். அப்பாதாளத்தை புதிய ஏற்பாட்டின் ஆக்கியோன்கள் நரகம் என்று அழைக்கின்றனர். யூத பாரம்பரியத்தின்படி ஆதியாகமம் 6:1-4 வசனங்களில் காணப்பட்ட ஆபத்து தேவகுமாரர்கள் மீண்டும் ஏதேனை போல் ஒரு நிலை உருவாக்க முயற்சித்ததே. அவர்கள் தங்கள் முயற்சியால் தேவர்களும் மனிதர்களும் இணைந்து வாழுமிடமாகிய பூமியை மாற்ற நினைத்தனர். அவ்வாறு தேவனது திட்டத்தை மாற்ற முயற்சித்தது ஒரு மோசமான சூழலை கொடியதாக மாற்றியது. ஆதியாகமம் 6:1-4 வசனங்கள் சர்ப்பத்தின் வித்து தீவிரமாக தேவனை எதிர்த்தது என்பதனை மட்டும் பிரதிபலிக்கவில்லை, மாறாக இனி வரப்போகும் கொடும் தீமைகளின் தொடக்கமும் ஆகும். மோசே மற்றும் யோசுவாவின் நாட்களில் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை சுதந்திரிப்பதற்கு தடையாக காணப்பட்டவர்கள் ராட்சச கூட்டத்தினர். உபாகமம் 2:3 இந்த ராட்சச கூட்டத்தினருக்கு பல பெயர்களும் உண்டு. எண்ணாகமம் 13:32-33 வசனங்களில் அவர்கள் ஏமியர் என்று அழைக்கப்பட்டுள்ளனர். ஏமியர் என்பவர்கள் ஆதியாகமம் 6:1-4 குறிப்பிடப்பட்டது போல் தேவகுமாரர் வழியில் தோன்றிய ராட்சசர்கள். ராட்சசர்கள் என்பதனை குறிக்கும் எபிரேய பதமாகிய நெஃபிலிம் என்பதின் பொருள் வீழ்ந்து போனவர்கள். தாவீதின் காலம் வரை உருவத்தில் அசாதாரணமான ராட்சசர்களுடன் இஸ்ரவேலர் போராடி வந்தனர். 1 Samuel 17. தாவீது கோலியாத்தையும் அவன் சகோதரரையும் வீழ்த்தியதன் மூலம் அப்போராட்டம் முடிவுக்கு வந்தது. 2 Samuel 21:15-22 வசனங்கள். இதன் முக்கியத்துவம் என்ன? சர்ப்பத்தின் மீது சுமத்தப்பட்ட தீர்க்கதரிசன சாபமும் அதனைத் தொடர்ந்து நடந்த தெய்வீக மீறுதலும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஏற்பட்ட ஆவிக்குரிய யுத்தம் என இறையலாளர்கள் கருதுகின்றனர். தேவனுக்கும் தன் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட நீண்ட யுத்தம், அது காணக்கூடிய மற்றும் காணக்கூடாத இரண்டு உலகிலும் நடைபெற்று வருகின்ற யுத்தம். இக்கதையின் வினோதம் என்னவென்றால், மனிதர்களின் முடிவு நிமித்தம் தேவனுக்கு எதிராக ஒரு தெய்வீக சக்தி போட்டியிடுகின்றது. பூமியில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற பூ உலகிலும் ஆவிக்குரிய உலகிலும் எதிர்ப்பு காணப்படுகின்றது. இருப்பினும் எவ்வாறு பரலோகமும் பூமியும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று தேவன் தனக்கென்று ஒரு திட்டம் வைத்துள்ளார். தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் பிடிக்கும் சக்தி தண்டிக்கப்படாமல் விடப்படப் போவதில்லை. மனித குலம் மிகவும் விலையேற பெற்றது. தேவன் மனித குலத்திற்கென்று வைக்கும் திட்டம் ஒரு நாள் மாற்றப்படுவதோ முறியடிக்கப்படுவதோ இல்லை. இப்பகுதிகள் சில ஆக்கப்பூர்வமான பாடங்களை கற்பிக்கின்றன. தேவனுக்கு எதிரான இந்த யுத்தம் தேவன் தேவர்களையும் மனிதர்களையும் தனது சாயலில் சுதந்திரமுடையவர்களாய் படைத்ததின் விளைவு. இருப்பினும் தேவன் தீமைக்கு காரணர் அல்ல. வேதாகமத்தில் ஒருபோதும் தேவன் தனது சாயலில் படைக்கப்பட்டவர்கள் கீழ்ப்படியாமல் போக வேண்டும் அல்லது அவர்கள் கீழ்ப்படியாமல் வாழ வேண்டும் என தீர்மானித்ததாக போதிக்கப்படவில்லை. எதிர்காலத்தை முழுமையாக அறிந்திருக்கின்றார் என்பது அவர் சகல தீமையும் முன்குறித்தார் என்று பொருளல்ல. அதனை நாம் 1 Samuel 23:1-14 வசனங்களில் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். தாவீது பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி கேகிலா என்ற மதில் போடப்பட்ட பட்டணத்தை மீட்டான். அப்பொழுது தாவீது அந்த பட்டணத்தில் உள்ளான் என சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல் தாவீதிடம் தன் சிங்காசனத்தை இழந்துவிடக்கூடும் என்ற பயத்தினால் அவனை கொல்ல முற்பட்டான். சவுலின் திட்டத்தை குறித்து கேள்விப்பட்ட தாவீது தேவனிடம் விண்ணப்பித்தான். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். கர்த்தரின் உத்தரவை பெற்ற தாவீது நாம் எதை செய்திருப்போமோ அதையே செய்தான். தீவிரமாக அப்பட்டணத்தை விட்டு ஓடினான். இதன் மூலம் கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்பது அவர் சகலத்தையும் தீமையை முன்குறித்தார் என்று பொருளல்ல என்பதனை அறியலாம். தெய்வீக ஆவிகளும் மனிதர்களும் தேவனுக்கு விரோதமாக செயல்படுவர் என தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்பது தேவன் அவர்கள் செய்யப்போகும் தீமையை முன்குறித்தார் என்றாகாது. ஆதாமும் ஏவாளும் வீழ்ந்து போனவர்கள் என்று தேவன் அறிந்திருந்தார். அவர்களது வீழ்ச்சியால் அவர் வியப்படவில்லை. அவர் சகலத்தையும் அறிந்தவர். என்ன நடக்கும் மற்றும் என்ன நடக்கக்கூடும் என்பதனை அறிந்தவர். தேவன் தெய்வீக ஆவிகள் மத்தியிலும் பின்னர் அவர்கள் மூலமாய் முரட்டாட்டம் மனிதர்களுக்குள்ளும் ஊடுருவும் என்பதனை முன்கூட்டியே அறிந்தது அவரே முரட்டாட்டத்திற்கு காரணர் என்றாகாது. நமது வாழ்விலும் நடைபெறும் தீமைகளை குறித்து நமக்கு இதே தெளிவு இருக்க வேண்டும். தேவன் வீழ்ச்சியை முன்பே அறிந்திருந்தபடியால் அதனை நிவிர்த்தி செய்ய ஒரு திட்டத்துடன் ஆயத்தமாய் இருந்தார். நாம் பாவிகளாய் பிறந்து வீழ்வோம் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் நம் வீழ்ச்சிகளை முன்குறிக்கவில்லை. நாம் பாவம் செய்தால் அதற்கு பொறுப்பு நாமே. நாம் நம் சுய விருப்பத்துடன் பாவம் செய்கின்றோம். தேவன் அதனை திட்டமிட்டார். அல்லது அவர் முன்குறித்தபடியால் நான் பாவம் செய்தேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஆனால் தேவன் நம் மீது அன்பு வைத்தபடியால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் தேவன் நம் மீது அன்பு வைத்தார். அவர் நமக்கு அருளிய சுதந்திரம் பாவம் செய்வதற்கு மட்டுமல்ல, நாம் அவரது சுவிசேஷத்தை விசுவாசித்து இயேசுவுக்காக வாழும்படியாக அது கொடுக்கப்பட்டது. தீமையான காரியங்கள் மனிதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் கூட நடைபெறும் என்பதை தேவன் அறிந்திருக்கின்றார். நாமும் அறிந்திருக்கிறோம். தீமை உலகில் காணப்படுவதற்கு காரணம் மனிதர்கள் தீமை செய்யக்கூடிய சுதந்திரத்துடன் இருப்பதுதான். நமது தேவன் இப்பூமியில் கொடூரமான செயல்களும் பாவங்களும் நடக்க வேண்டுமென முன்குறிப்பவர் அல்ல. ஏதோ கொடூரமான பாவங்களே விளைவிக்கப்படுவதன் மூலம் ஒரு மேலான இரட்சிப்பின் திட்டம் ஸ்தாபிக்கப்படும் என திட்டமிடுபவரும் அல்ல. தேவனுக்கு தீமை அவசியமற்றது. ஆனால் தீமையால் அவரது திட்டம் தடுத்து நிறுத்தப்படுவதில்லை. அவர் அதனை மேற்கொண்டு இறுதியில் அதனை நியாயம் தீர்ப்பார். ஏன் தேவன் இப்பொழுதே தீமை முற்றிலும் அகற்றிவிடக்கூடாது என நாம் கேள்வி எழுப்பலாம். தேவன் தீமையை முற்றிலும் அகற்ற வேண்டுமென்றால் தமது சாயலில் படைக்கப்பட்ட தன்னை போல் பூரணமற்ற மனிதர்கள் மற்றும் தேவர்களை முற்றிலும் அழிக்க வேண்டும். அது தீமையை முற்றிலும் நீக்கிவிடும். ஆனால் அது தேவன் அவர்களை படைத்ததே தவறு என்றாகிவிடும். தேவன் ஒருபோதும் தவறு செய்பவர் அல்ல. தேவன் மனிதர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கவே கூடாது எனவும் நாம் சிந்திக்கலாம். அவ்வாறு நம்மை சுதந்திரம் இல்லாதவர்களாய் தேவன் படைத்திருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம்? தேவன் நமக்கு சுதந்திரம் அருளியபடியால் அவர் நம்மை உரிமையற்ற அடிமைகளாகவோ அல்லது இயந்திர மனிதர்களாகவோ படைக்கவில்லை. சுதந்திரம் மற்றவர்களாய் நாம் படைக்கப்பட்டிருந்தால் நாம் அடிமையைப் போல் அல்லது இயந்திர மனிதனைப் போல் இருந்திருப்போம். அதுவே மாற்று வழி. ஆனால் நம்மை அவர் தன்னை போல் சிருஷ்டித்தார். அது ஒரு பிழை அல்ல. தேவன் மனித குலத்தை மிகவும் நேசித்தபடியால் அவர் அவர்களை முழு சுதந்திரத்துடன் படைத்தார். எனவே தீமையிலிருந்து மீட்கும் வழியை திட்டமிட்டார். உலகில் தீமை புகுந்தவுடன் ஏதேனை புதுப்பித்து அவர்கள் கண்ணீரையெல்லாம் துடைக்க தீர்மானித்தார். வெளிப்படுத்துதல் 7:17-21-4. தேவன் தனக்கு எதிரான யுத்தத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஒரு திட்டம் வகுத்துள்ளார். ஆனால் அது முடிவுக்கு கொண்டு வரப்படும் முன் தீமை மிகவும் தீவிரமடையும்.